بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் உம்மின் ஹிரல்லான் முடிவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிச்சுகின்றேன். அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹின் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரல்லால் வாராந்து நடைத்தக்கூடிய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் நாங்கள் ஜக்காத்துடைய சட்டங்களை பார்த்து வருகின்றோம். ஜக்காத்துடைய சட்டங்களில் அந்த ஜக்காத்து வந்து எந்தெந்த பொருள்களில் எவ்வளவு இருந்தால், உச்ச வரம்பு எவ்வளவு இருந்தால் அது கொடுக்க வேண்டும் என்ற அந்த சட்டங்களை நாங்கள் ஒன்றாக பார்த்தோம். இப்பொழுது அன்புக்கும் பெருமைக்குரியர்களே, இந்த ஜக்காத்து திட்டத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு தந்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ஜக்காத்தை வந்து நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்பதை சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. நீங்கள் உங்களுக்கு இவ்வளவு இருந்து உச்ச வரம்பை நீங்கள் அடைந்து, அந்த உச்ச வரம்பை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியானது போல நீங்கள் வெளியேற்றணும், அதை கொடுத்துடணும், நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி அதை உடல என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா வந்து, நீங்கள் யார் யாருக்கு கொடுக்கணும், யார் யார் ஜக்காத்துக்கு வந்து தகுதியானவர்களுக்கு உங்களை ஜக்காத்து போய் சேரணும், அப்பதான் இந்த ஜக்காத் திட்டத்தினூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற சமுதாய எழுச்சி என்பது நிச்சயமாக இடம்பெறும். நீங்க வந்து யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம்னு சொன்னா என்ன செய்வாங்க, கணவன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுப்பாரு, மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுப்பாரு, கணவன் வந்து என்ன செய்வார், பிள்ளைகளுக்கு ஜக்காத்து கொடுப்பாரு, தனது தாய் தாப்பனுக்கு கொடுப்பாரு. இப்படி என்ன செய்வாங்க, குடும்பத்துக்குள்ளேயே சில குடும்பங்களை வந்து கல்யாணம் செய்வாங்க. ஏன்னா செத்து பத்து வெளியே போயிட்டு கூடாதுன்னு சொல்லி தன் சொந்தங்களுக்கு, அது நான் கூடாதுன்னு சொல்ல வரல, நான் சொல்ல வரேன்னு சொன்னா மக்களுடைய அந்த மென்டாலிட்டி, மக்களுடைய கொடுக்கக்கூடியவர்கள் பட்டியல் இஸ்லாம் சொல்லுது. அந்த பட்டியலுக்குரியவர்கள் உங்களுக்கு குடும்பத்திலிருந்து நீங்கள் கொடுக்கலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் அந்த பட்டியலுக்கு இல்லாதவர்கள் உங்களுக்கு குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்து குடும்பம் என்ற பேரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யாது, ஜக்காத்துக்குரிய நன்மை செய்யாது, ஜக்காத்துக்குரிய நன்மை கிடைக்காது. சாதாரணமாக நீங்கள் உதவி செஞ்சீர்கள், சதக்கா கொடுத்தீர்கள் நன்மை தான் கிடைக்கும். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களை, ஜக்காத்தை கொடுக்கப் போகின்ற நாங்கள் வந்து இந்த ஜக்காத் திட்டத்தில் வந்து இஸ்லாம் மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய திருமறையில் சூரத்து தௌபாவினுடைய 60வது வசனத்தில் வந்து என்ன செய்கின்றான், இந்த ஜக்காத்து பெற தகுதியான 8 கூட்டத்தினர்கள், ஜக்காத்து பெற தகுதியான 8 கூட்டத்தினரையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அப்படியே பட்டியலிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இன்னம சதக்காத், இங்கே சதக்காண்ட அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், சதக்காண்ட அல்லாஹ் தஆலா சில இடங்களை பாவிப்பது வந்து, அதாவது கடமையான சதக்கா. கடமையான சதக்காண்ட என்ன, ஜக்காத்து. கட்டாயமான சதக்கான்னு சொன்னால் ஜக்காத்து, சாதாரண சதக்கான்னு சொன்னால் அது வந்து ஜக்காத் இல்லை, அது வந்து என்ன, அது உபரியான ஒரு வணக்கம், அது சதக்கா சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடியது. ஆனால் அல்லாஹுத்தாலா சதக்கான்னு சொல்லி பாவிச்சு அந்த அந்த சதக்காண்ட வார்த்தையை வந்து அல்லாஹுத்தாலா கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறான்னு சொன்னால் அது வந்து என்ன, கடமையான சதக்கா. கடமையான சதக்கான ஜக்காத்துடைய சட்டம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த பாணியில் அல்லாஹு என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே இந்த சூரத்து தௌபாவுடைய 60வது வசனத்தில் வந்து இந்த கடமையான சதக்கா, அதாவது ஜக்காத்து, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால், லில் ஃபுகராஇ, முதலாவது
சொல்றான் அவங்களும் சில நேரம் என்ன செய்யலாம், ஜக்காத்துக்கு வந்து தகுதியானவர்களாக இருக்கலாம். அவங்களை வந்து சில நேரம் என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட பெரிய அதாவது பெரிய பரம ஏழையாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஒரு மிஸ்கின் என்ற லெவலில் இல்லாமல் இருக்கலாம். அவங்க அவங்களுக்கும் என்ன செய்யலாம், ஜக்காத் கொடுக்கலாம். ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து நான் எனக்கு ஜக்காத் தேவையில்லை, எனக்கு வந்து எல்லாத்துல தந்திருக்கிறான், எனக்கு வந்து பொருளாதாரம் சாதாரணமாக இருக்குன்றது அவர் மறுக்கிறான்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் வந்து சில நடுத்தரமான மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து கேட்க மாட்டாங்க வாயை திறந்து, அவங்க மிஸ்கின் என்ற லெவலில் பார்க்கப்படாத சமுதாயத்தில், ஆனால் அவங்க ஜக்காத் விஷயத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் கட்டாயம் கொடுக்க வேண்டும். பல் ஆமிலீன அலைஹா, நாங்கள் பின்னால் பார்ப்போம் சார், ஒன்றுண்டாக ஒல் முல்லஃபத்தி குலூபுஹும். அடுத்ததாக வந்து என்ன சொன்னால், உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள். இந்த முல்லஃபத்து குலூபுன்றதுக்கு நம்ம சமுதாயம் விளங்கி வச்சுக்கிறான்னு சொன்னால், இது வந்து மௌலா இஸ்லாம், புதிதா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு அப்படின்னு விளங்கி வச்சுக்கிறாங்க. அது ஒரு பிழையான ஒரு கணிப்பீடு, அன்புக்குரியவர்களை, ஒரு பிழையான ஒரு நோக்கம் நோக்குவது. முல்லஃபத்து குலூபுன்னு சொன்னால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர், அவங்க யாருன்றது நாங்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக வந்து வஃபிர் ரிகாப். ரிகாப்னு சொன்னால் அடிமைகள், அடிமைகளுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்து அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி கொடுக்குமாறு சொல்கின்றது. ஒல் காரிமீன், அதே நேரம் வந்து காரிமீன் சொன்னால் கடனாளிகள், கடனாளிகளும் எப்படிப்பட்டவர்கள் நாங்கள் பார்ப்போம். வஃபி சபீல் இல்லா, அல்லாஹுடைய பாதையில் போரிடுவர்கள். சபீல் இல்லான்னு சொல்றது இங்கே வந்து என்ன, அல்லாஹுடைய பாதையில் உள்ளவர்கள். அல்லாவுடைய பாதையில் உள்ளவர்னு சொன்னால் எனக்கு அல்லாவுடைய பாதையில் போகிறோம், அல்லாவுடைய பாதையில் போகிறோம் போறவங்க வெளிக்கிழமை போறாங்களே இவங்களால் நல்லா சொல்லலை. சபீல் இல்லா நல்லா சொல்றது அல் குர்ஆன்ல வந்து சபீல் இல்லான்னு சொல்லப்படக்கூடிய எல்லா இடமும் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில போரிடக்கூடியவர்கள் நம்புகிறவர்கள். இன்றைக்கு அதை அப்படியே என்ன செய்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு இருட்டடிப்பை செய்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய புத்தகங்களை எடுத்து பாருங்கள், சபீல் இல்லா என்று வரக்கூடிய அனைத்து குர்ஆன் வசனத்தையும் வந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிழம்பி செல்வது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாவுடைய பாதையில வெளிக்கிழமை சொல்லுவேன் சொல்லி. அப்ப இந்த ஜமாத்துல போறவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணுமா, அதே அல்லாஹ்வுல இங்க சொல்றான் வந்து அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இது வந்து அதாவது பகல் கொள்ளைனு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு நிலைமை தான் இந்த நிலைமை. அதாவது அண்மையில கூட நான் இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை ஒன்று எடுத்து பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி ஒரு சகோதரோட ரூமுக்கு போயிருந்தேன், அவரோட ரூம்ல வந்து வச்சிருந்தாரு. இப்ப என்ன செய்யறாங்க, அதாவது வந்து இந்த கப்சா இதெல்லாத்தையும் இல்லாமங்கிட்டு வேற ஒரு புக்கு நடிச்சுக்கிறாங்க. அது அவங்களோட அந்த செட்டப்லயே ஆறு நம்பர் அந்த இதுக்குள்ள வந்து நாங்க சரியான ஹதீஸ் மட்டும் தான் வச்சுக்கிறோம். சரியான ஹதீஸ் சிலது ஹசன் சிலது ஐஃபான் கூட இருக்குது, ஆனா பழைய அந்த கப்சாக்கள் அந்த பொய்யான அந்த சம்பவங்கள் எல்லாம் இல்லாமலாக்கிட்டு ஒன்று அடிச்சுக்கலாம், முன்தகபுல் அஹாதீஸோ என்னோட பேரில் அடிச்சுக்கிறாங்க. அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிழம்பு செல்வது தொடர்பான ஒரு தலைப்பை போட்டு ஆறு நம்பர்ல அந்த தலைப்பை போட்டு அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், முழுக்க முழுக்க நான் ஏன் சொன்னேன்னு சொன்னா, இந்த சபீல் இல்லாண்ட இந்த வசனம் வரும்போது உண்மையிலே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவது என்ற அந்த வசனத்தை வந்து அங்கே வந்து போட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த வசனம் அந்த எல்லா வசனங்களையும் கொண்டு வந்து அதெல்லாம் என்ன செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிழமை போவதை சொல்லுகின்றது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அதை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு சிந்தனை தான், உண்மையிலேயே இது இவர்களுடைய உண்மையிலேயே இவர்களுடைய ஒரு சொந்த ஒரு புத்தியில எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது. இவர்களுக்கு பின்னால் உண்மையிலேயே யூத நசாராக்கள் இவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் சத்தியத்தை பேசக்கூடியவர்களுக்கு யகுதிகள் நசாராக்கள் சொல்றார்களே, ஆனால் இவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து யூத நசாராக்களுடைய குறிப்பாக யூதர்களுடைய சிந்தனை காரணம் வழிப்போக்கர்கள் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய வழிப்போக்கர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய ஜக்காத்தை கொடுங்கள். ஃபரீதத்தம் மினல்லா, இங்கே என்ன சொல்கிறான் அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது இன்னமும் சதக்காத்துன்னு சொன்னான். என்ன சதக்கா, சதக்கா வந்து நீங்கள் எட்டு கூட்டத்தை கொடுக்கணும் எட்டு கூட்டத்தை சொல்கிறான், சொல்லிட்டு சொல்கிறான் வந்து அந்த சதக்கா என்ன சதக்கா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு வந்து அது வந்து கட்டாயமான சதக்கா, ஃபரீதத்தம் மினல்லா. இது வந்து அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் உங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகவும் எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா விஷயத்திலும் ஞானம் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த யாருக்கு இந்த இந்த எட்டு கூட்டத்தினுடைய இந்த எட்டு கூட்டத்தை நாங்கள் எப்படி விளைவிக்கிறது என்பதை பற்றி மார்க்க மார்க் அறிஞர்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு கூட்டத்தினராக எங்களுக்கு சொல்லித்தராங்க. இவர் இந்த ஃபக்கீர்ண்டா யாரு, மிஸ்கீன்டா யாரு, இப்னு சபீர்ண்டா யாரு, இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒன்றுண்டா சொல்லித்தராங்க. அதில் வந்து முதலாவது ஃபக்கீர் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் யாசிப்போர்னு சொல்லி நம்ம தமிழில் மொழிபெயர்க்கலாம். யாசிப்போர்னு சொல்லலாம். யாசிப்போர்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால், உயிர் வாழ்வதற்கு போதுமான தேவைகள் வந்து பாதிக்கும் குறைவாகிறது. உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையான தேவையிலையும் வந்து அதை கூட பூர்த்தி செய்யப்படாமல் அதிலையும் பாதிக்கு குறைவாக இருக்கக்கூடியவருக்கு தான் என்ன சொல்வோம், நாங்கள் வந்து மிஸ் ஃபக்கீர் என்று சொல்லுவோம். இதுதான் ஆக பரம ஏழைன்னு சொல்லலாம். ஆக பரம ஏழை யாசிப்போர்னு சொல்லலாம். இவங்க வந்து வெளிப்படையாக வந்து மக்கள் வந்து கேட்பாங்க, அதாவது அவர் உயிர் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை வசதி கூட அது கூட பாதி குலவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அங்கே சொல்லுவோம். இரண்டாவதாக வந்து மிஸ்கீன்கள் என்று சொன்னால் ஏழைகள், இவர்கள் எப்படின்னு சொன்னால் உயிர் வாழ்வதற்கு போதான தேவைகளை வந்து பாதிக்கு மேலே வைக்கும், பாதியோட குறவில் பாதியோட மேலே வைக்கும், அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை வசதி இருக்கும். ஆனாலும் கூட அவர்களுக்கு போதுமான அளவை வந்து என்ன செய்யாது, பெற்றுக்கொள்ள முடிவாமைக்கும் அவங்களுடைய வருமானங்கள், அவங்களுக்கு தொழில் வந்து என்ன செய்யாது, அவங்களுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அடிப்படை வசதி இருக்கும், ஆனால் என்ன எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்காது. இவர்களுக்கு வந்து என்ன செய்யணும், அதாவது பல மாதங்களுக்கு அல்லது ஒரு வருடத்துக்கு போதுமான அளவுக்குரிய பணம் வந்து ஜக்காத் நிதியிலிருந்து கொடுக்க வேண்டும். இவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இவங்களுக்கு இந்த முழுசாக வந்து அதாவது பாதியை விட மேலதிகமாக இவங்களுக்கு கீக்குது, இருந்தாலும் கூட முழுசாக அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வசதி இல்லாத காரணத்தினால வந்து இவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு சில மாதங்களுக்கோ அல்லது ஒரு வருடத்துக்கு தேவையான ஜக்காத்தையோ என்ன செய்யலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த ஃபக்கீருக்கு மிஸ்கீனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஃபக்கீரும் மிஸ்கீனும் ஏழைகள் தான், ஆனால் வந்து ஃபக்கீர் என்பவர் வந்து பரம ஏழை, அவருடைய அன்றாட செலவு கூட பாதியை விட குறைவாக தான் என்ன செய்து அவருக்கு வந்து வருமானம் இருக்கின்றது, அதை கூட அவரால் ஈடு செய்ய முடியவில்லை. ஆனால் ஏழை என்பவர் வந்து அவர் வந்து ஃபக்கீரை விட கொஞ்சம் மேலதிகமாக கொஞ்சம் வசதியானவர், அன்றாட விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் ஏதோ நடத்தி கொண்டிருக்கிறார், பாதியை விட கூடுதலாக அவருக்கு வருமானம் மிகுது, ஆனாலும் அதால் என்ன செய்ய முடியாது, அவருடைய எல்லா செலவுகளையும் ஈடு செய்ய முடியாது. பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, சாப்பாடு செலவுகள், இன்னொரு அண்ண செலவுகள், இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, அவருடைய வருமானத்தில் ஈடு செய்ய முடியாதுன்னு சொன்னால் அவர்களை நாங்கள் என்ன செய்வோம், ஏழைகள் என்று சொல்லுவோம். ஆகவே வசதி இல்லாதவர்களை ஃபக்கீர் என்று சொல்லுவோம். அப்போ முதலாவது ஃபக்கீர் வருவார், ரெண்டாவது என்ன செய்வார், மிஸ்கீன் என்று சொல்லக்கூடிய ஏழைகள் வருவார்கள். அடுத்த அன்புக்குரியவர்களை மூன்றாவது வந்து வல் ஆமிலின் அலைகாண்டலா சொல்கிறான், அதாவது வந்து ஜக்காத்தை வசூலிப்பவர்கள், ஜகாத்தை வசூலித்து அதை பங்கு வைத்து அந்த இதில் வந்து ஈடுபடக்கூடியவர்கள், அந்த செயலில் வந்து ஈடுபடக்கூடியவர்கள், இவர்கள் வந்து என்ன செய்வார்கள் சொன்னால், இவர்களை வந்து ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து ஆட்சியாளர்கள் இவர்கள் நியமிப்பார்கள். அல்லது நமது ஊர்களில் வந்து என்ன செய்வாங்க, ஒரு பள்ளி நிர்வாகமோ அல்லது ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகமோ என்ன செய்வார்கள், ஒரு சாரரோ அஞ்சு பத்து பேர் என்ன செய்வாங்க, நியமிப்பார்கள். இவர்கள் வந்து செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களது அந்தஸ்துக்கு ஏற்ப என்ன செய்யணும், அவர்களுக்குரிய கூலியை வந்து கொடுக்க வேண்டும். அவர் செல்வந்தராக இருந்தாலும் கூட அவருக்கு வசதி இருக்குது, அவர் ஃபக்கீர் மிஸ்கின் லெவல் இல்லை, அவர் நடுத்தரமான அல்லது செல்வந்தராக இருக்கிறாரு, ஆனாலும் வந்து அவருக்குரிய கூலியை வந்து இஸ்லாம் என்ன செய்ய கொடுக்க சொல்லுதோ, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு என்ன தேவையில்லை, நம்மளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இதெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அல்லாஹ் தஆலா நம்மளை தந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார்னு சொன்னால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் கொடுக்கணுமா இல்லையான்னு சொன்னால் கொடுக்கணும், இஸ்லாம் கொடுக்க சொல்லுதோ, அவராக மறுக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் வந்து அந்த நியமிக்கப்பட்டவர் வந்து அவர் ஒரு ஏழையாக இருந்தால் கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும். சில ஏழைகள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களை கண்டுகொள்ள மாட்டார், அல்லது நடுத்தரமானவர் நியமிக்கப்பட்டிருப்பார்கள், அவருக்கும் அவர்களுக்கும் சில கடன்கள் இருக்கலாம், சில சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஜக்காத் நிதியிலிருந்து அவர்களை கொடுக்காத ஒரு நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் தகுதியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நான் கட்டாயமாக கொடுக்க வேண்டும், அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அதை வந்து மறுக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் கொடுக்க தேவையில்லை என்பதை வந்து நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக அன்புக்கும் பெருமாக்குரிய நான்காவது பிரிவினர் தான் மோலஃபத்துல் குழுவன் சொல்லக்கூடிய, நாங்கள் இவங்களை பற்றி சொன்னோம். மோலஃபத்துல் குழுவன் சொன்னால் நம்ம சமுதாயம் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே வந்திருப்பார், இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார், இன்னும் மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ஜக்காத் நிதியை கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே ஜக்காத் ஊரில் கொடுக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடைமுறை இஸ்லாம் சொல்லுதான்னு கேட்டால் இல்லை. இஸ்லாம் வந்து எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், இந்த உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள் மோலஃபத்து குழுவன் சொன்னால், அதாவது வந்து அவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு வந்து இங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இஸ்லாத்தின் பக்கம் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள், இவர் இஸ்லாத்துக்கு வரல இன்னும், இஸ்லாத்துக்கு வெளியேகிறாரு, ஆனால் இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளை பார்க்குறாரு, இஸ்லாத்தினுடைய அமல்களை பார்க்குறாரு, இபாதத்துகளை பார்க்குறாரு, இஸ்லாத்தின் மீது ஒரு அன்பு இருக்கின்றது இவருக்கு, இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் இருக்கின்றது. அப்போ அவருடைய நல்லெண்ணத்தை இன்னும் அதிகரிக்கும் முகமாக ஜக்காத்தை அவரை கொடுக்கலாம். இது ஒரு சாரார். அவர் வந்து ஒரு வசதியானவராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு வசதியானாலும் சரி இஸ்லாத்துக்கு வெளியேகிறாரு, ஆனால் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் இருக்கிறாரு, நல்லெண்ணத்தோடு இருக்கிறாரு, அவருடைய நல்லெண்ணத்தை அதிகரிக்கும் முகமாக அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். இதுதான் மாலஃபத்து குழு. அல்லது அன்புக்கு பெருமாக்குரிய இஸ்லாத்துக்கு வந்து மிக மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார், மிக மோசமான எதிரி ஆகிறார். எடுத்ததுக்கெல்லாம் என்ன இஸ்லாத்தை விமர்சிக்கிறது, முஸ்லீம்களை விமர்சிக்கிறது, முஸ்லீம்களுக்கு எதிராக கங்கணம் கட்டுறது, இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருந்தால் கூட அவருடைய உள்ளத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் திருப்புவதற்காக, இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணத்தை அவர்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய தீங்கிலிருந்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்களுக்கும் என்ன செய்யலாம், ஜகாத்திலிருந்து கொடுக்கலாம் என்று அறிஞர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள், இந்த முஅல்லஃபத் குலூப் என்பதற்கு விளக்கம் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய இஸ்லாத்தை அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் என்ன செய்வார்கள், இந்த முஅல்லஃபத் குலூப்ல வருவார்கள் என்றால் அவங்களுடைய ஈமான் உறுதிப்படுவதற்காக வேண்டி அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க இஸ்லாத்துக்கு புதுசாக இப்போதான் வந்திருக்காங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்போதான் வந்திருக்காங்க, அடிப்படை தேவைகள் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களோட சமுதாயம் அவங்களோட குடும்பத்தினர்கள் அப்படியே அவர்களை விட்டிருப்பார்கள், கைவிட்டு இருப்பார்கள். எனவே அவங்களுக்கு செய்யலாம், கூடாது என்பது அல்ல. ஆனால் தொடர்ந்து 20-30 வருஷமா இவர் வந்து மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம்னு சொல்லி அவர் சில நேரம் அவருடைய நிலைமை வந்து நல்லா இருக்கும், அவருக்கு வந்து நல்ல தொழில் செஞ்சுட்டு நல்லபடியாக அவருடைய வாழ்க்கையை அன்றாட செலவுகளை செஞ்சு ஜெயிப்பார். ஆனாலும் அவர் மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம்னு சொல்லி ஒரு 10-20 வருஷமாலாம் கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லலை. ஆரம்ப அந்த வருஷங்களில் வந்து அவர் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு 2 வருடங்களில் வந்து அவருடைய அடிப்படை விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யலாம், அவருக்கும் இந்த கொடுக்கலாம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த முஅல்லஃபத் குலூப் என்றதில் வந்து மிக முக்கியமாக வந்து என்ன, இந்த இஸ்லாத்தின் பக்கம் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் அதாவது இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இஸ்லாத்தை பற்றி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த ஜகாத்தை வந்து கொடுப்பது தான் மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்ற இந்த முஅல்லஃபத் குலூப் என்பதில் மிக முக்கியமாக நாடப்படுவார்கள் அவர்கள் என்பதனை நாங்கள் என்ன செய்யணும், விலைக்குள்ள கடைப்பட்டிருக்கணும். 5வதாக அன்புக்கு பெருமைக்குரியவர்களே, அடிமைகள், அடிமைகளுடைய விஷயத்தில் வந்து அடிமைகள் என்ற வரும்போது வந்து அடிமைகள் என்பது மிகவும் குறைவாக இருப்பதை அடிமைகள் இஸ்லாம் வந்து அடிமைத்துவத்தை இல்லாமலாக்குவதற்கு அனுப்பப்பட்ட மார்க்கம் என்ற காலத்தில் வந்து அடிமைகள் என்ற இந்த விஷயம் வந்து இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் வந்து அடிமைகள் ஒரு காலத்தில் சில நேரம் இந்த நிலைமைதான் தொடர்ந்து இருக்கும் என்றது அல்ல, சில நேரம் என்ன செய்யலாம், உலகத்தினுடைய நிகழ்வுகள் வந்து உலகத்தினுடைய அரசியல் தன்மைகள் வந்து மாற்றம் அடைந்து மீண்டும் வந்து அடிமைத்துவம் வரலாம். அப்படி வந்தால் கூட என்ன செய்யணும், இந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஜக்காத்தை கொடுக்கலாம். இந்த அடிமைகளை விடுதலை செய்யறதுல ஒரு சட்டமாக இன்றைக்கு யாரை சொல்றாங்கன்னு சொன்னால், அடிமைகள் இல்லாத காரணத்தினால வந்து அதாவது வந்து இஸ்லாமிய சட்டம் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து சில கொலை சம்பவத்தில் அல்லது இன்னொரு என்ன குற்றங்களில் வந்து என்ன குறிப்பாக வந்து கொலை தவறுதலாக கொலை வந்து ஈடுபட்டார், அந்த கொலைக்குரிய அந்த அந்த இரத்த தொகை இரத்தத்துக்குரிய அந்த தொகையை வந்து ஈட்டு தொகையை வந்து கொடுக்க முடியாமல் ஜெயிலில் வைப்பாங்க, வருட கணக்கில் வந்து என்ன செய்வாங்க, சிறையில் வைப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் வந்து சிறையிலிருந்து எடுப்பதற்காக வேண்டியும் ஜக்காத்தை வந்து கொடுக்கலாம். எந்த சட்டத்தில் சொன்னால் அடிமைகள் என்ற சட்டத்தில், ஏன்னா அவங்களால சுதந்திரமா இயங்க முடியாது, வெளியே வந்து ஈக்க முடியாது, அவங்க வந்து சிறையில் ஈக்கிறாங்க, அடிமை மாதிரி தான் ஈக்கிறாங்க அவங்க வந்து. எனவே வந்து இவங்களை வந்து அதுலேருந்து மீட்டெடுப்பதற்காக வேண்டியும் கொடுக்கலாம்னு சொல்லி உலமாக்கள் இது சம்பந்தமாக மார்க்க தீர்ப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக 6வதாக அன்புக்குரியவர்களை, கடன்பட்டோரை பொறுத்தவரை வந்து இவர்களுடைய கடனை அடைப்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம், ஜக்காத்தினை இருந்து கொடுக்கலாம். ஆனாலும் வந்து இவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், இவர் இந்த கடன்பட்டவர் வந்து முஸ்லீமாக இருப்பதோடு இவருடைய கடனை அடைப்பதற்கு வசதியுள்ள செல்வந்தர்களாக இல்லாமல் இருக்கணும். சில நேரம் என்ன செய்யும் சொன்னால், கடன் இல்லாதவர்கள் யாருமே இல்லை, பெரிய பெரிய செல்வந்தர்களும் கடன் வச்சு தான் வைப்பாங்க, ஏதோ கடன்களுக்கு தான் செய்யும், அவங்க பிசினஸ்ல இதெல்லாம் இங்கே தான் செய்யும். அப்போ செல்வந்தர் இருந்தாலும் பரவாயில்ல, கடனாளி தானே சொல்லி நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவர் கடனாளி, அவர் செல்வந்தர் இருந்தால் பரவாயில்ல கொடுத்துருவோம் சொல்லி நம்ம கொடுத்துடப்படாது. அவர் முஸ்லீமாக இருக்கணும் என்ற நிபந்தனையோட அவர் செல்வந்தராகவும் இருக்கக்கூடாது. செல்வந்தராக இருந்து அவருக்கு அவருக்கு அவரால் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல அவரை கடனை கொடுக்கலாம் என்ற நிலைப்பாடு சொன்னால் அவருக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, இந்த ஜகாத்தை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய கடன் வந்து பாவமான காரியத்தில் இல்லாமல் இருப்பதுடன் தற்காலிகமான கடனாக இருப்பதும் நிபந்தனையாக இருக்கின்றது. இங்கே வந்து மிக ரெண்டு விஷயம், மிக முக்கியமான விஷயம் வந்து அவருடைய கடன் வந்து என்ன செய்யக்கூடாது, பாவமான காரியங்களை கூடாது. சில மக்கள் என்ன செய்வாங்க, வீணாக வந்து வீணாக அதாவது வந்து பெருமைக்காக என்ன செய்வாங்க, சில சில விஷயங்களை செய்து கடனாளி ஆகிப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து வீடு என்பது வந்து ஒரு அடிப்படை தேவை, மனிதனுக்கு வீடு என்ற அடிப்படை தேவை. இந்த வீடு என்ற அடிப்படை தேவையை வந்து ஒரு சாதாரணமாக சிக்கனமான முறையில் செய்யாமல் அவர் கட்டுற மாதிரி கட்டணும், இவர் கட்டுற மாதிரி கட்டணும், உலகத்தில் அவர் இவரோட போட்டி போடுறதுக்காக கட்டணும் சொல்லி என்ன செஞ்சிப்பாரு, பெரிய லட்சக்கணக்கான கடன் பட்டு அவர் வீட்டை கட்டிப்பார். அப்போ இப்படி கட்டினவர் வந்து என்ன செய்கிறார், இவர் வந்து இவர் இந்த கடனை வந்து ஒரு 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 மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட கடனாக இதனை பார்க்க முடியாது. இவர் வந்து பெருமைக்காக அவனை கடன் பட்டிருக்கிறார், இவர் வந்து வீணாக கடன் பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான கடனாளிகளுக்கு வந்து இதை வந்து இந்த பாவ காரியத்துக்கு அவர் கடன் பட்டிருந்தால் இந்த மாதிரி பெருமைக்காக வேண்டியோ வீணாகவோ இந்த மாதிரி அவருடைய கடன் இருக்கும்னு சொன்னால் அங்கே அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் ஜகாத்தை கொடுப்பதை விட்டும் தவிர்த்துக் கொள்வது மிகச்சிறந்தது. அதே நேரம் அன்புக்கு தற்காலிக கடனாக அந்த கடன் இருக்க வேண்டும். அது வந்து ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உனக்கு வந்து என்ன செய்யறேன், நான் வந்து ஒரு பொருளை எடுக்கிறேன், ஒரு 2 வருஷத்தில் நான் உனக்கு மாதம் தான் தந்து முடிக்கிறேன், அல்லது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு காலத்தை சொல்லி இந்த காலத்தை பின்னால் நான் தாரேன்னு சொல்லி ஒருத்தர் கடன் பட்டிக்கிறான்னு சொன்னால் இது வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னால் இவருக்கு வந்து நாங்கள் அவசரமாக காசை கொடுத்து அவரை கடனை முடிக்கணும்னு தேவை கிடையாது. அவரால் முடியும், அவருடைய வருமானத்துக்கு ஏற்ப அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த ஒரு சகோதரோட ஒப்பந்தம் செஞ்சு அவர் கடன் எடுத்துக்கிறார். அப்போ இந்த மாதிரியாக எழுதப்பட்ட கடன் எழுதப்பட்டன்னு சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு ஒரு தற்காலிகமான கடனாக இல்லாமல் ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் அவர் கடன் எடுத்துக்கிறான்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல, ஜகாத் நீதி கொடுக்க தேவையில்லை. தற்காலிகமான கடனாக இருந்துக்கும்னு சொன்னால் அவருடைய அன்றாட செலவு சாப்பாட்டுக்காக இன்னொரு என்ன படிப்பு பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக இந்த மாதிரியான விஷயத்தில் அவர் கடன்பட்டிருப்பார் சொன்னால் அங்கே வந்து அவருக்கு ஜகாத் நிதி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக அன்புக்கும் பெருமைக்குரிய ஏழாவதாக வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவோர் யாரு, ஃபீ சபீலில்லா. ஃபீ சபீலான்னு சொல்லுவாங்க யாரு, அல்லாஹ்வுடைய தர்ஜுமாக்களை புரட்டி பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் தஆலா ஃபீ சபீலில்லா என்று சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவர்கள் தான் சொல்கின்றான். அப்படி போரிடுவர்களை வந்து அவர்கள் என்ன செய்யணும், அவர்கள் வந்து மிக முக்கியமாக வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னால் போரிடக்கூடிய எல்லாருக்கும் இல்லை, அவர்கள் வந்து ஊதியத்தை எதிர்பார்க்காமல் வணக்கமாக கருதி போர்வீரர்களுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், ஜக்காத்திலிருந்து கொடுக்கணும். இப்போ ஒரு இஸ்லாமிய நாட்டில் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஃபோர்ஸஸை வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டால் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அல்லாவுக்காக வேண்டி போரிடுவதற்காக வேண்டி ஊதியத்தை எதிர்பார்க்காம நான் அல்லாவுக்கு வேண்டி போரிட போகிறேன்னு சொல்லி அப்படி போகிறவங்களுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுக்கணும். அல்லது வந்து அவர்களுக்கு ஆயுதங்களை வாங்குவதற்கோ அல்லது இன்னொரு அவர்களுடைய செலவுகளுக்கோ அவருடைய யுத்தத்துக்கு தேவையான செலவுகளுக்கோ நாங்கள் செலவழிக்க அந்த செலவுகளுக்காக வேண்டி என்ன செய்யலாம், எங்களுடைய ஜகாத்தை வந்து செலவழிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களால் போரிட அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட போக முடியலையா, ஒரு போராட்ட வீரனை நீங்கள் அனுப்பி வைங்கள், அவரை செலவழித்து அவருக்கு ஆயுதங்களை வாங்கி கொடுத்து அவரை அனுப்பி வைங்கள். அப்படி நீங்கள் அனுப்பி வைத்தால் கூட நீங்கள் என்ன செய்வீர்கள், அந்த போராட்ட வீரனுடைய நன்மையை அந்த 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 கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த விஷயத்தில் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவர்கள் என்ற விஷயத்தில் வந்து போரிடுவர்களுக்கோ அல்லது அவருடைய செலவுகளுக்கோ நாங்கள் செலவழிக்கலாம். இதில் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி என்று சொன்னால் நமது ஊர்களில் வந்து அவங்களை எப்படி தெரிவு எப்படி நம்ம தெரிந்து கொள்றது, அப்படியெல்லாம் போரிடக்கூடிய நம்ம நாடுகள் எல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய அந்த மாதிரி ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி அவங்களை தெரிவு செய்து கொள்றது என்ற ஒரு பிரச்சனை வரலாம். அப்படி ஜிஹாத் இன்றைக்கு என்ன இந்த மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் வந்து என்ன இந்த ஜிஹாத் என்ற வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிழமை சொல்றேன் சொல்லி 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 இதை இல்லாமக்கிட்டாங்க இன்றைக்கு. அப்ப இப்படி இல்லாமக்கினதால இதை பத்தி பேச முடியாது. நாங்க இப்ப இதை பத்தி ஜிஹாத் ஜிஹாத் நாளுதாக பேசினா கூட இதை இந்த கிளிப்பை கொண்டு கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, இப்ப வந்து தீவிரவாதத்தை வளர்க்கலான்னு சொல்லி நம்மளை தூக்கி உள்ள போடுற அளவுக்கு கூட என்ன செஞ்சிருவாங்க, செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் நிலைமைக்குது. ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு இதை பத்தி பேசவே கூடாதுன்னு கூட ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை வந்து அதாவது மிக தெளிவான ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க, வந்து எந்த ஒரு சமுதாயத்தில் வந்து ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது வந்து மக்கள் வெறுத்து ஒதுங்குவார்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா வந்து துல் என்று சொல்லக்கூடிய இழிவை சாட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இழிவை தான் நான் நீங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி பேசாமல் இதை பற்றி சிந்திக்காமல் இதை அதாவது அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து ஆக குறைந்தது வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி அவனுடைய ஈமான்ல வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் போராடுவேன் என்ற ஈமானாவது அவனுக்கு இருக்கணும். அந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அவன் வந்து மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் ஜாஹிலியத்தில் மரணித்தான்னு சொன்னாங்க. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே இதை விட கடுமையான எச்சரிக்கை தேவையில்லை. எனவே இந்த இந்த இன்றைக்கு இதை இதை பற்றி பேசாமலே இருந்து இதை இல்லாமாக்கி விட்ட காரணத்தினால வந்து இப்போ இது கிடையாது, இந்த இறைவழி போராட்டமே கிடையாது என்ற நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அந்த அப்படி அவங்களுக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்கு ஆளே இல்லாண்டு இருக்கும் என்று சொன்னால் மார்க்க கல்வியில் ஈடுபடுவதை நாடும் ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை வசதி இல்லாத போது வந்து அவருக்கு என்ன செய்யலாம், இந்த இதிலிருந்து இந்த ஜகாத் தொகையிலிருந்து கொடுக்கலாம் என்று சொல்லி இங்கே புத்தகத்தில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து இந்த விஷயத்தில் வந்து அறிஞர் கிரமத்தில் கருத்து முரம்பாக இருக்கின்றது. மார்க்க கல்வியில் ஈடுபடக்கூடியவர்களால் சமுதாயத்தினுடைய பொது தேவைகளுக்கோ இந்த ஜகாத் நிதியை வந்து பயன்படுத்தலாமா, அதாவது ஜிஹாத் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ஊரில் இல்லையோ அந்த ஊர் மக்கள் வந்து ஜகாத் நிதியை இப்படி படிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாம், மார்க்க கல்வியை படிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமா என்பதில் வந்து உலமாக்கள் மத்தியில் கருத்து முரம்பாக இருக்கின்றது. அதை கொடுக்க முடியாது என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். அவங்க இல்லைன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் எட்டாக பிரித்து எட்டு கூட்டத்துக்கு ஒரு ஒரு பகுதி கொடுக்கணும்ன்றது அல்ல, அவங்க இல்லையா வேறு மற்ற கூட்டத்துக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். எட்டாவது கூட்டத்தினராக கடைசி கூட்டமாக வழிப்போக்கன், வழிப்போக்கன்னு சொன்னால் இப்னு சபீர் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார், அவருடைய பிரயாணத்தை முடிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய பிரயாணத்தை தொடர முடியாத அளவுக்கு என்ன செய்கிறாரு, இடையில ஏதோ களவாடப்பட்டோ சூறையாடப்பட்டோ அவருடைய செல்வம் வந்து என்ன என்ன செய்யறாரு, ஒரு நிர்கதியான நிலைமையில் இருக்கிறார் சொன்னால் அவருக்கு என்ன செய்யணும், அவர் ஊர் போய் சேரும் வரைக்கும் உள்ள அந்த தொகையை வந்து ஜகாத்தின் இருந்து கொடுக்கலாம். அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரியே, அவர் ஊர்ல வந்து மிகப்பெரிய பணக்காரர் இருந்தாலும் அவர் ஊர் போய் சேரணும், ஊர் போய் சேரக்கூடிய மணிக்கு அவருக்கு வசதி கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒருத்தர் இருப்பார் சொன்னால் என்ன செய்யலாம், வந்து ஹஜ்ஜி கும்ராக்கு வந்திருப்பாங்க, ஹஜ்ஜி கும்ராக்கு வரவங்க ஏழைகளாக வருவாங்க, பெரும்பாலும் கொஞ்சம் வசதி உள்ளவங்கன்னா வருவாங்க, ஆனாலும் வந்தவங்க வந்து வந்து அவங்களோட ஃபேஸோ அவங்களோட பேக்கோ தவறைக்கும், ஃப்ளைட்டில் மிஸ் ஆகிக்கும், அல்லது யாராவது சூடாடப்பட்டு இந்த மாதிரியான நிலைமைகள் இருப்பாங்க சொன்னால் அவங்க அவங்களுடைய அந்த பிரயாணத்தை தொடர்ந்து அவங்க ஊரை போய் சேர்ந்து சேரும் வரைக்கும் உள்ள அந்த வரைக்கும் என்ன செய்யலாம், ஜகாத் நிதியிலிருந்து கொடுக்கலாம் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். இது வந்து அல்லாஹு தாலா வகுத்த சட்டம், இது அல்லாஹு தாலா இப்னு சபீர் சொல்லி அவர்களை சொல்லியிருப்பாங்க. இப்படி எட்டு கூட்டத்தினரை வந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு பட்டியலிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கணும். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களை பள்ளி கட்டுதல், சாலைகளை சீர்படுத்துதல், பாதைகளை செய்தல், இது போன்ற நட்பணிகளுக்கு வந்து ஜகாத் நிதியை கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. அது வந்து சதக்கா, தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தில் இருந்தால் கொடுக்கணும் இல்லாமல் ஜகாத் நிதியை வந்து இந்த மாதிரியான பொதுவான சமூக கட்டமைப்பு விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. சமூக கட்டமைப்புகள்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அதெல்லாம் செய்யணும், செஞ்சுதான் ஆகணும், ஆனால் ஜகாத் நிதி இருந்து கொடுக்க முடியாது. ஜகாத் நிதி இந்த எட்டு கூட்டத்தினர் அல்லாஹு தஆலா சொன்ன இந்த எட்டு கூட்டத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அடுத்ததாக கடைசியாக அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஜகாத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தான், கடலில் இருந்து எடுக்கக்கூடிய முத்து, பவளம், மீன் இனங்கள் இது போன்றவற்றுக்கு என்ன செய்யாது, இதெல்லாம் வியாபாரத்துக்காக இருக்கும் சொன்னால் வியாபார பொருளாக இருந்தால் தான் என்ன செய்யணும், அதுக்கு ஜகாத் கொடுக்கணும். இல்லாமல் அது வந்து சாதாரண நம்ம தேவைக்கு நம்ம பாவிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும் சொன்னால் அதில் என்ன செய்ய தேவையில்லை, ஜகாத் கொடுக்க தேவையில்லை. அதே நேரம் வந்து வாடகை கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் போன்றவற்றிலும் கூட என்ன செய்யலை, ஜகாத் வந்து கடமை கிடையாது. அவர் வந்து வாடகை கேட்கிறாரு, ஒரு தொழிற்சாலை செய்கிறார், அதுக்கெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, அவர் வந்து ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே வாடகை பணம் வந்து நிசாபின் உச்ச வரம்பை அடைந்தார், ஒருத்தர் வந்து நிறைய சொத்துக்களை வந்து என்ன செய்யறாரு, வாடகை கொடுத்துக்கிறாரு, அப்போ அந்த கட்டிடம் வந்து யூஸ் ஆகிட்டேங்குது, அப்போ அந்த கட்டிடத்துக்கு வந்து அவர் என்ன செய்ய தேவையில்லை, ஜகாத் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த வாடகை பணம் வந்து என்ன செய்யுது, நிசாபின்ற உச்ச வரம்பு 10.5 பவுன் தங்கத்தினுடைய பெருமையில கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால் அது ஓராண்டு பூர்த்தியானால் என்ன செய்யணும், அதுக்கு ஜகாத் கடமையாகும் என்பதனை வந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நடிகார்கள் இப்படி ஜகாத் சம்பந்தமான இன்னும் இன்னொரு அண்ணன் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அந்த மாதிரி விளக்கங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யலாம், ஒவ்வொரு தேவைகள் விளக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம். அப்படிப்பட்ட தேவைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து எங்களை நேரடியாக அல்லது எங்களுடைய இணையதளங்களுடைய சுனத்தின்றலை நாங்கள் வந்து இந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை கூட நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த சுனத்தின்றல் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியின் ஊடாகவோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து குறிப்பாக மார்க்க சட்டங்களை தூய வடிவில் அறிந்து அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களை மாக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல்லல் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல்கஃபூர் ரஹீம்.